நாம் கடந்த வாரங்களிலே நாட்களிலே பார்த்து வந்த அந்த வசனத்துக்கு திரும்பமாக இன்றைக்கு திரும்பலாம். மத்தேயு 28:20. சகல தேசத்திலும் இருக்கிறதான சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிட்ட கற்பித்த எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இயேசு கற்பித்த அனைத்தையும் அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கருப்பொருளாக இருக்கிறது. இதை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசுனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து வருகிறோம். 19 வரையும் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 20 வசனத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை எழுதியிருக்கிறபடியே நாம் பார்க்க வேண்டும். அநேகர் இதை நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். அது சொல்லாத அர்த்தத்தை இது சொல்கிறபடி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய தரத்திற்கு ஏற்ப வாழ முடியாதபடினாலே அதை தங்களுடைய தரத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஏதாவது ஒரு தரத்தை பார்க்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் அது மேலான தரத்தில் இருக்கிறது என்றால், உங்களுக்கு இரண்டு தெரிவுகள் இருக்கிறது. ஒன்று, அது அப்படியெல்லாம் சொல்லவில்லை, பொதுவான விதத்திலே சொல்லுகிறது, எழுத்தின்படி நாம் எடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லலாம். உதாரணமாக பிலிப்பியர் 4:4 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது அது பொதுவாக சொல்லுகிறது, எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்று சொல்லி தேவனுடைய தரத்தை உங்களுடைய மாம்சீக வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப கொண்டு வந்து விட்டீர்கள். அப்படி சொல்லி நான் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆவிக்குரிய மனதுடைய கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையை என்ன சொல்கிறதோ அதே இடத்திலேயே வைத்து விட்டான். நான் 24 மணி நேரமும் 7 நாளும் நான் சந்தோஷமாக வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது, நான் அங்கே இல்லை. நான் சில சமயங்களிலே கோபப்படுகிறேன், சில சமயம் எரிச்சலடுகிறேன், குறை சொல்கிறேன், நான் எப்பொழுதுமே சந்தோஷமடையவில்லை, நான் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை என்று உண்மையை ஒத்துக்கொள்ளுவான். அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே அந்த தரத்துக்கு என்னை கொண்டு வாரும் என்று ஜெபிப்பான். அப்பொழுதுதான் அந்த தரத்துக்கு அவன் வருவான். இன்னொரு நபர் அதை கீழே தாழ்த்தினவன் அவன் ஒரு நாளும் கூட அந்த தரத்துக்கு அடைய முடியாது. ஒரு நாள் நித்தியத்திலே ஒரு பெரிய அதிர்ச்சியை பார்ப்பான். ஆகவே தேவனுடைய வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கேயே அதை விட்டுவிட்டு நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை அல்லது அந்த தரத்தை அடையவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் அங்கே அடையக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 5:20 இயேசு கற்பித்த அனைத்தும். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பரிசேயருடைய நீதி மிகவும் உயரமான தரமாயிருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் 10 கற்பனை கை கொண்டார்கள். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், அந்த ஐசூரியமான வாலிபன் வந்து ஆண்டவரத்தில் நான் எல்லாவற்றையும் கடைபிடித்தேன் சொன்னான். ஆண்டவர் அதை குறித்து கேள்வி கேட்கவில்லை. ஆனால் 10வது கற்பனை யாருமே கை கொள்ள முடியாது. அதை குறித்து நாம் பிறகு பார்க்கலாம். அவர்கள் 10 கட்டளை கடைபிடித்தார்கள். 600க்கும் அதிகமான பழைய ஏற்பாட்டு கட்டளை கைப்பிடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய நீதியை குறித்து பெருமை அடித்துக் கொண்டார்கள். வாரத்தில் 2 நாள் உபவாசித்தார்கள். தசமபாகம் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். உங்களுடைய நீதி அவர்களை நீதியை காட்டிலும் மிஞ்சி இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? 10% மேல அதிகமாக கொடுக்க வேண்டும், வாரத்துக்கு 3 நாள் உபவாசிக்க வேண்டும் என்று அர்த்தமா? அளவு காரியமே அல்ல. நம்முடைய மனது அப்படித்தான் யோசிக்கிறது. நாம் எந்த அளவுக்கு உலக பிரகாரமா இருக்கிறோமோ நாம் அளவைத்தான் நாம் எண்ணி பார்ப்போம். சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எண்ணிக்கை. இயேசு 30,000 பேர் உங்களிடத்தில் இருந்தால் எல்லாரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அவருடைய வாழ்க்கையின் கடைசியிலே 11 சீஷர்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உலகத்தை தலைகீழாக்கினார்கள். எண்ணிக்கை காரியம் அல்ல, நீங்கள் ஒருவரை நேசிக்க வேண்டும். அதுதான் ஒரு சீஷனுடைய சீஷர்கள் உள்ள சபைக்கு அடையாளம். இயேசு எப்பொழுதுமே தரத்தை வலியுறுத்தினார். இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய மிஷன் நிறுவனங்கள், இன்றைய பெரிய சபைகள் எண்ணிக்கையை வலியுறுத்துகின்றன. நம்முடைய சபைகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை இடங்களை நாம் சென்றிருக்கிறோம், நம்முடைய சபையினுடைய வருமானம் எவ்வளவு, இந்த காரியங்களிலே உள்ளாக மகிமைப்படுகிறோம். ஒரு பிரசங்கியாராக இருந்தால், எத்தனை தேசத்துக்கு நான் சென்றிருக்கிறேன், எத்தனை புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன், எத்தனை டிவி நிகழ்ச்சிகளிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். இப்படிப்பட்டதான காரியங்களிலேதான் மாம்சீகமான கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே கருத்தாயிருக்கிறார்கள். இயேசு எப்பொழுதுமே தரத்தை வலியுறுத்தினார், உப்பு வெளிச்சம். அவருடைய சீஷர்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் கடைசியில் 11 சீஷர்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், தரத்தை பாருங்கள். அவர்கள் 11 சீஷர்கள் உலகத்தை தலைகீழாக்கினார்கள். அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பணத்தை விட்டுவிட்டு வருகிறவர்கள் இந்த நாட்களிலே ஒருவரை காண்பது கூட அரிதாயிருக்கிறது. ஆகவே உங்களுடைய நீதி வேதகாரர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் மிஞ்ச வேண்டும் என்றால் இந்த தரத்தை வலியுறுத்தினார். அளவிலே அல்ல, அவர்கள் செய்கிறதான எண்ணிக்கையிலே அல்ல. அது பணத்தை குறித்ததல்ல, ஜபிக்கிறதை குறித்ததல்ல, உபாசத்தை குறித்ததல்ல, அது தரம், வாழ்க்கையின் தரம். அடுத்து வருகிற வசனங்களில் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், கிட்டத்தட்ட மலைப்பிரசங்கத்தின் கடைசி வரைக்கும் இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் விளக்கி சொல்லிக் கொண்டு வருகிறார். மலைப்பிரசங்கத்தினுடைய பெரும் பகுதி இந்த 20வது வசனத்தை விளக்குகிறதாய்த்தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதை குறித்து, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று பார்த்தோம். இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய நீதி வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். எந்த விதத்திலே அது அதிகமாக இருக்க வேண்டும்? பரிசேயர்களை குறித்து இயேசுவே சொன்ன இரண்டு நல்ல காரியங்கள், நல்ல ஒரு சான்றிதழ் கொடுத்தார். இயேசுவே ஒன்றை குறித்து ஒரு சான்றிதழ் கொடுப்பார் என்றால், பரிசேயர்கள் இருக்கிறதான அந்த இரண்டு நற்காரியங்களை குறித்து நான் சொல்லட்டும். மத்தேயு 23:2-3 வசனங்கள், வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? அவர்கள் சொல்லுகிற, நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள். அவருடைய உபதேசம் சரியா இருக்கிறது. அவருடைய உபதேசம் சரியா இருக்கிறது என்று ஏரோதியரை பற்றி சொல்ல மாட்டார், சதுசேயர்களை பற்றி சொல்ல மாட்டார், உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயர்களை பற்றி சொல்ல மாட்டார், சதுசேயர் செயல்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்ல மாட்டார். அவருடைய உபதேசம் தவறாயிருக்கிறது. ஆனால் பரிசேயர்கள் இடத்திலே வரும்பொழுது அவருடைய உபதேசம் சரியா இருக்கிறது என்று சொன்னார். அது ஒரு சான்று. இயேசு பரிசேயர்களுக்கு கொடுத்த இன்னொரு சான்றிதழ் மத்தேயு 23:25 வசனம், நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். அதனுடைய பொருள் என்றால் உங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை மிகவும் நேர்மையா இருக்கிறது. இயேசு கொடுத்த இன்னொரு நல்ல சாட்சி, அவருடைய வெளியரங்கமான வாழ்க்கை உத்தமமாயிருந்தது. உங்களுடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமான வாழ்க்கை நேர்மையா இருந்து, உங்களுடைய உபதேசம் எல்லாம் சரியா இருந்து, நீங்கள் இன்னமும் ஒரு மோசமான பரிசேயராக இருந்து உங்களுடைய நரகத்துக்கு போகிறவர்களா இருக்க முடியும்? மத்தேயு 23:3 அவர் சொன்னார், நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று பரிசேயரை பார்த்து கேட்டார். மத்தேயு 23:33 வசனம், உங்களுடைய உபதேசம் சரியா இருக்கிறது, உங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை நன்றா இருக்கிறது, பரிசேயரே எப்படி நீங்கள் நரகாக்கினை தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கேட்டார். இயேசு அதே காரியத்தை ஒரு சில கிறிஸ்தவர்களிடத்தில் சொல்வார் என்று நம்பிக்கிறீர்களா? உங்களுடைய போதகம் நன்றாயிருக்கு, உபதேசம் நன்றா இருக்கிறது, உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கை நன்றா இருக்கிறது, எப்படி நரகாக்கினை தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கிறிஸ்தவர்கள் கேட்பாரா? இயேசு என்னத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? உங்களுடைய நீதி பரிசேயருடைய சதுசேயருடைய நீதியை தரத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இதை கேட்கிறதில்லை. ஒவ்வொரு அநேக பிரசங்கியார் அவர்களை, கிறிஸ்தவர்களை அப்படியே கொஞ்சி தாளாட்டி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், பரலோகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஏதோ ஒரு பிரசங்கியார் சொல்லுகிறதை குறித்து நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டாம். வேதவார்த்தை என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை சதுசேயர் நீதியை காட்டிலும் அளவிலே அல்ல, தரத்திலே அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யத்துக்கு போக மாட்டீர்கள். எந்த பிரசங்கியார் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆறுதலை கொடுத்தாலும் பரவாயில்லை. தேவனுடைய வார்த்தையை காண்பித்து நேர்மையாக காட்டுகிற பிரசங்கிக்கு செவி கொடுப்பது நல்லது. நீங்கள் ஏமாற்றம் அடையாதீர்கள். அதை இப்பொழுது விளக்குகிறார். பரிசேயர் கடைபிடித்த தரம் என்ன? பிரமாணத்தினுடைய தரம், வெளிப்பிரகாரமான நீதி, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தினார்கள், நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார். அந்த பகுதியிலே நீ கொலை செய்யாமல் தேவனுடைய நீதியை கடைபிடிக்கிறார்கள். அது உள்ளான பாத்திரத்தின் உள்பகுதி என்ன? அதுதான் கேள்வி. இந்த உபதேசம் சரியா இருக்கிறது, ஆனால் உட்புறம் எப்படி இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு எதிர்வாய் இருப்பான். 21வது வசனம், நான் சொல்லுகிறேன், கொலையினுடைய விதையை தன்னுடைய இருதயத்திலே, அதாவது கோபத்தை தன்னுடைய இருதயத்திலே வைத்திருப்பான் என்றால், கொலை இருதயத்தில் இருக்கிறதான கோபத்திலிருந்து வருகிறது. அதுதான் ஒரு விதை. ஒரு விதையிலிருந்து ஒரு பெரிய ஓக் மரம் வருகிறதை போல கோபம்தான் அந்த கொலை வருகிறதுக்கான விதை. பிரச்சனையினுடைய வேரை இயேசு பார்த்தார். இப்பொழுது சொல்லலாம், பிரமாணம் என்பது வெளியிலே வருகிறதான இந்த பழங்களை வெட்டுகிற கத்திரிக்கோலுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆனால் யோவான் சொன்னார், வேரின் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இயேசு வேரை பார்த்தார். இப்பொழுது சொல்லி நவீன ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றார், ஒரு கொப்பளம் வந்துவிட்டது என்றால் கையிலே, வேறு இடங்களில் வராமல் இருப்பதற்கு ஒரு ஆயின்மெண்ட் போடுகிறது, கொலை விபச்சாரம் இதெல்லாம் வருகிறது, வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம், ஒரு ஆயின்மெண்ட் போல இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள், ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லுகிறதான ஒரு மருந்து, அதை உள்ளே எடுத்துவிட்டால் ஆயின்மெண்டை போட்டுக்கொண்டே இருக்க தேவையில்லை. மருந்தாக வாய்வழியை எடுத்துக்கொண்டால் அது அந்த பிரச்சனையுடைய வேரை தாக்குகிறது, அந்த வியாதியை, அந்த கொப்பளத்தை உண்டு பண்ணுகிற வியாதியையே அது சரி செய்து விடுகிறது. இதுதான் கிருபை நமக்கு செய்கிறது. இந்த பிரச்சனையுடைய வேரை அது தாக்குகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோபம் உங்களை நியாயத்திற்புக்கு ஏதுவாக்கும். 20வது வசனம், பழைய உடன்படிக்கையிலே கொலை உங்களை நியாயத்திற்கு ஏதுவாக்கும் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோபமே உங்களை நியாயத்திற்கு ஏதுவாகும். பழைய உடன்படிக்கையிலே கொலை செய்தால்தான் நீங்கள் குற்றவாளி, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் கோபம் அடைந்தாலே நீங்கள் குற்றவாளி. கோபமானது இருதயத்திலே இருக்கிறது, அது இன்னும் வெளியே வரவில்லை. உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான கோபம் உங்களை நியாயத்தீர்ப்புக்கு அல்லது குற்றத்துக்கு ஏதுவாக்குகிறது. இயேசு பேசின 9 தவறான மனப்பான்மைகள், அந்த நல்ல மனப்பான்மைகளை பேசிய பிறகு 9 தவறான மனப்பான்மைகளை பேசுகிறார். அதிலே வருகிற முதலாவது தவறான மனப்பான்மை கோபம். உங்கள் இருதயத்திலே கோபம் இருக்கும் என்றால் நீங்கள் ஏற்கனவே குற்றவாளியாகிவிட்டீர்கள். நீங்கள் எதுவுமே செய்யவில்லை, சொல்லவில்லை, உங்களுடைய சகோதரனை கொலை செய்யவில்லை, சரீரப்பிரகாரமாகவோ அல்லது வார்த்தையினாலோ. ஏற்கனவே உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் குற்றவாளியாகிவிட்டீர்கள். அதற்கு பிறகு இந்த கோபம் அடுத்த படிக்கு செல்லும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொன்னார். வாய் என்பது இருதயத்தில் இருக்கிறதுக்கான ஒரு வழிந்தோடுகிற ஒரு பகுதி. இருதயத்தில் கோபம் இருக்கும் பொழுது அது வாய் வழியாக வழிந்தோடுகிறது. உங்களுடைய கோபம் வாயில் வழியாக வழிந்தோடி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி உங்களுடைய சகோதரனை கோபத்திலே காயப்படுத்துவீர்கள் என்றால், இப்பொழுது அதைவிட ஒரு இன்னொரு மேலான ஒரு வழக்குமன்றத்திலே நீங்கள் குற்றவாளியாக நிற்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு மனித வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார், உங்களுடைய குற்றம் இன்னும் அதிக வலிமையுடையது என்பதை சொல்லும்படி கோர்ட்டை பற்றியெல்லாம் சொல்லி மனித தரத்திலே சொல்லுகிறார். அதை உள்ளாக இருதயத்தில் வைத்துக் கொண்டால் அப்பொழுதும் நீங்கள் குற்றவாளிதான். ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்தினால் உங்கள் ஒரு உச்சநீதிமன்றத்திலே நிற்கும்படியான குற்றவாளியாகும் சொல்லுகிறார். தொடர்ந்து இன்னும் நீங்கள் அன்னும் அதிக கோபமான வார்த்தைகளால் பேசுகிறீர்கள், நீங்கள் அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தெல்லாம் தாண்டி நரகத்துக்கே போக பாத்திரவான்கள் என்று சொல்கிறார். ஆகவே கோபம் தான் நரகத்துக்கு போகிற 3 படிகளில் முதல் படி. இருதயத்தில் இருக்கிறதான கோபம், இருதயத்தில் இருக்கிறதான கோபம் நரகத்துக்கு போகிறதுக்கான 3 படிகளிலே முதல் படி. இந்த பிரசங்க யாராவது இப்படி உங்களுக்கு சொல்ல கேட்டிருக்கிறீர்களா? கோபம் பட்டால் நிராகத்து போயிருந்த என்று உங்களுடைய மனைவியோடு இருக்கலாம், கணவனோடு இருக்கலாம், உறவினோடு இருக்கலாம், மற்றவர்களோடு இருக்கலாம், தீமை செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்திலே கோபம் இருக்கும் என்றால் தேவனுடைய பார்வையிலே கொலையினுடைய விதை ஏற்கனவே உங்கள் இருதயத்திலே வந்துவிட்டது. அது வெளியே வரும் என்றால் அது இன்னும் கொலையாக வரவில்லை. நீங்கள் இன்னும் அதிகம் அதிகமான வார்த்தைகளினாலே அந்த கோபம் அதிகரித்து கொலை செய்யாமல் இருக்கும் பொழுதே நீங்கள் நரகத்துக்கு போக முடியும். இப்படித்தான் நம்முடைய நீதி பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். அவருடைய நீதி கொலை செய்வதுதான் குற்றம், நம்மளுடைய நீதி அதையும் அதிகமாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் சொல்லலாம், மோசே மலைக்கு சென்று இரண்டு பலகைகளிலே தேவனுடைய கற்பனைகளை கொண்டு வந்தார் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு மலைக்கு சென்று அந்த 10 கற்பனைகளை எல்லாம் இந்த மலைப்பிரசங்கத்தை வைத்து மாற்றிவிட்டார். அந்த 10 கட்டளைகளில் எழுதப்பட்ட காரியங்கள், அதனுடைய ஆவியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இந்த கற்பனைகளை சொல்கிறார். ஒரு முறை இயேசு சொன்னார், யோவான் 6 அதிகாரத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனுடைய ஆவிதான் மிக முக்கியம். நீங்கள் அந்த பிரமாணத்துக்கு பின்னாக சென்று அதற்கு பின்னாக இருக்கிற ஆவி என்ன என்பதை காண வேண்டும். அதுதான், உங்களுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபம் கொண்டாலே நீங்கள் கொலை செய்கிறீர்கள். ஆண்டவர் இப்படி பிரச்சனை இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல தீர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு மெய்யான தீர்க்கதரிசி ஒரு சபையில் இருக்கிறதான, ஒரு நபரில் இருக்கிறதான பாவத்தை காட்டுவது மாத்திரம் அல்ல, ஒரு நல்ல மருத்துவரை போல ஒரு பிரச்சனையை, ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, இதுதான் நீ செய்ய வேண்டும், இந்த வியாதி தீர என்று அதனுடைய தீர்வை சொல்லுவார். அதே போல நீங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது ஒரு காணிக்கையை கொண்டு வருகிறீர்கள், அங்கே சகோதரத்திலே குறைவுண்டு என்று உணர்கிறீர்கள், அதில் ஆண்டவர் சொல்ல வேண்டும், ஆண்டவரே மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறீர்கள். அது ஒரு காணிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், அது போதுமானதல்ல, நான் அந்த மன்னிப்பு கேட்கிறதான இந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அதை அங்கே வைத்து விடு. முதலாவது நீ உன் சகோதரத்தில் செல், நீ காயப்படுத்தின உன் சகோதரத்திற்கு போ, உன்னுடைய சகோதரனை நீ காயப்படுத்தி விட்டாய், காணிக்கை இங்கே வைத்துவிட்டு முதலாவது உன் சகோதரத்தில் சென்று ஒப்புரவாக, அப்பொழுது வந்து என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேள், காணிக்கை செலுத்து என்று சொல்கிறார். எத்தனை பேர் இதை செய்கிறார்கள்? நீங்கள் உங்களுடைய மனைவியை காயப்படுத்தி விட்ட பிறகு ஏதோ ஒரு வார்த்தையினாலே, அல்லது மனைவி உங்களுடைய கணவனை காயப்படுத்தி விட்டீர்கள் உங்களுடைய வார்த்தையினாலே, கோபத்தினாலே, அல்லது யாரையோ காயப்படுத்தி விட்டீர்கள். ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? நீங்கள் உணர்ந்த மாத்திரத்திலே செய்ய வேண்டிய காரியம், அந்த நபரிடத்திலே சென்று நான் வருந்துகிறேன். தேவனிடத்திலே முதலாவது செல்வது அல்ல. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிரமாணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காயப்படுத்தின அந்த நபரிடத்திலே முதலாவது நாம் செய்ய வேண்டும். தேவனிடத்திலே செபத்திலே வருவதற்கு முன்பதாக இது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மனுஷனிடத்திற்கு செல், தேவனிடத்திலே முதலாவது வராதே, அதன் பிறகு நீ தேவனிடத்திலே வந்து உன்னுடைய காணிக்கை செலுத்து. நீங்கள் கேட்கலாம், நான் போய் கேட்டால், மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கவில்லை என்றால் என்ன? அது அந்த மனுஷனுடைய பொறுப்பு, தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஆனால் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் முடித்துவிட்டீர்கள். அவர் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்த முடியாது. நீங்கள் உங்களுடைய சிறந்ததை செய்ய வேண்டும் அந்த உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு. ஏனென்றால் அந்த நபருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்களை பொறுத்த வரையில் ஒப்புரவாகுதல் உங்களுடைய பகுதியை செய்துவிட்டீர்கள். அவர் தன்னுடைய பகுதியை, மன்னிக்கிற பகுதியை செய்யாவிட்டால் அது தேவனுடைய காரியம். அந்த மன்னிக்காவிட்டால் அந்த மனுஷன் நகரத்துக்கு போவான். நீங்கள் உங்களுடைய பகுதியை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் சொல்கிறார், செய்யாவிட்டால் கடைசியில் நீங்கள் நரகத்துக்கு செல்ல முடியும். அதுதான் சிறையில் அடைக்கப்படுவதற்கான விளக்கம். கடைசி காசு கொடுத்து தீர்க்கும் மட்டும் என்றால் நரகத்திலே போடப்படுவீர்கள். அதனால்தான் எப்பொழுதுமே நாம் மனுஷனோடும் தேவனோடும் காரியங்களை நாம் இப்பொழுதே சரி செய்து விட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை இப்படி சொன்னார், ஃபெலிக்ஸ் என்னிடத்திலே ஒரு முறை இப்படி சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் 15, நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்து ஒரு உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இரண்டு உயிர்த்தெழுதல் குறித்து விசுவாசிக்கிறீர்கள், நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். இங்கேயும் சொல்கிறார், நான் மனுஷர் மறிக்கிறார்கள், ஒரு நாளிலே நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர்த்தெழுவார்கள். நான் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலே பங்கு பெற நான் விரும்புகிறேன், அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் அல்ல. அந்த நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலே பங்கு பெறுவதற்கு அதை முன்னிட்டு, அப்படி என்றால் இது உண்மையா இருக்கிறபடினாலே ரெண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது, நான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டும், அது நிமித்தமாக நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவர் வந்து தேவன் என்னை மன்னிப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லவில்லை. அது சரிதான், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு மன்னிப்பு. ஆனால் இங்கே சொல்லுகிறார், நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். ஒரு நாள் 24 மணி நேரம், வாரத்தின் 7 நாளும் ஒரு குற்றமற்ற மனசாட்சியை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, என்னுடைய மனசாட்சியை ஒரு நாள் 24 மணி நேரம், வாரத்தின் 7 நாளும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சுத்தமாக நான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய உதாரணத்தை நாம் அதனுடைய முந்தின அதிகாரத்திலே பார்க்கலாம். பிரதான ஆசாரியரிடத்தில் அவர் சத்தமிட்ட பிறகு அவர் மன்னிப்பு கேட்டார், அதற்கு பிறகு மனசாட்சியிலே சுத்தமாக வைத்துக் கொண்டார். அங்கு எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள் அதுதான் நமக்கு சொல்லுகின்றன. ஆகவே உங்களுடைய சகோதரத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு பிறகு வந்து தேவனிடத்தில் வர வேண்டும். எபேசியர் 4:31, எல்லா கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நம்முடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது, கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியத்தை குறித்து ஒரு இடத்திலே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது வார்த்தைகள் மூலமாக. அது தேவனை, பரிசுத்த ஆவியானவரை மிகவும் துக்கப்படுத்துகிறது. நீங்கள் நடக்கையினில் அது வார்த்தையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய முன்தின வசனத்தை பாருங்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தை எந்த கெட்ட வார்த்தை ஒன்றும், 29 வசனத்திலே அதனுடைய அர்த்தம் அழுகி போன வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்தின்படி நல்ல வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேச வேண்டும், கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாது. அது கெட்ட வார்த்தை பரிசுத்தாவை துக்கப்படுத்தும். ஆகவே கசப்பான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், மூர்க்கமான கூக்குரலான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், இந்த துர்க்குணமுள்ள பகையுள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பின்னணி என்னவென்றால், கசப்பான, கோபமான, மூர்க்கமான, கத்தி சத்தம் போட்டு புறங்கூறி பகைப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் நீக்கி போட வேண்டும். அதுதான் பரிசுத்தாவினர் துக்கப்படுகிறார். அதனால எவ்வளவு நீக்க வேண்டும்? 31 எல்லா விதமான, சகல விதமான. எத்தனை பேர் எபேசியர் 4:31 சீரியஸா எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய நீதி பரிசுத்தருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே. மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல, நான் கோபப்பட்டு ஜனங்களிடத்திலே வார்த்தையினால் பே அதை வெளிப்படுத்துகிறேனா? நான் ஒரு காரியத்தை விளக்க விரும்புகிறேன். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்துகிறீர்கள் என்றால், நீங்கள் அவர்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்காதபடினாலே நீங்கள் சத்தமிட்டு பேசுகிறீர்கள். ஒரு 100 தூரத்தில் இருக்கிற ஒரு ஏதோ சொல்லுகிறீர்கள், அவர் கேட்கவில்லைனா நீங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டும். அதே போல உங்களுடைய பக்கத்தில் உங்கள் பிள்ளை உட்கார்ந்திருக்கிறது, அவனுடைய மனதோ 10 மைல் தூரத்தில் இருக்கிறது, நீங்கள் சொல்லுகிறத கேட்கவில்லை, அங்கே நீங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டும். அது பாவம் அல்ல. அதை வைத்துக் கொண்டு சத்தமிடுவதை நீங்கள் நியாயப்படுத்தாதீர்கள், உங்களை நியாயந்தீர்த்துக் கொள்ளுங்கள். அதை வளர்ந்தவர்களிடத்திலே நீங்கள் அப்படி சத்தத்தை உயர்த்துவது அது ஒரு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. கணவனிடத்திலோ மனதவினிடத்திலோ சத்தம் போட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சத்தம் போட்டு பேசுவது எப்பொழுதுமே ஒரு கோபத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சகலவித கோபத்தையும் நீக்கிவிடுங்கள், எல்லா விதமான கொலையும் நீக்கிவிடும் என்பது போல. உங்களுடைய நற்கிரியைகளை மனுஷர் கண்டு பரலோக பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களை மேலான தரத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறதா? நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்கிற கீழான தரத்திலிருந்து அது மேலே எங்களை கொண்டு வர அழைக்கிறது. உலகம் எங்கும் இருக்கிறதான சீஷர்களுக்கு நீ கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நாங்கள் போதிக்க நாங்கள் விரும்புகிறோம், கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.